அன்புள்ளங்களே, கத்தோலிக்க திரு அவை புனித ஜான் லாத்தரன் பசிலிக்கா பேராலய அர்ச்சிப்பு பெருவிழாவை இன்று கொண்டாடுகின்றது. இப்பெருவிழாவின் சிந்தனை மற்றும் செய்திகள் இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெறுகின்றன.
புனித ஜான் லாத்தரன் பசிலிக்கா பேராலய அர்ச்சிப்பு பெருவிழா சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, வயதில் வளர வளர நமக்குள் மலரும் நினைவுகளும் வளரும். பொதுவாகவே அவை மகிழ்வை தரும். அதுவும் நாம் பிறந்து வளர்ந்த ஊரிலிருந்து வெகு தூரத்தில் வேற்று நாட்டில் வாழ்ந்தால் இந்த நினைவுகள் நமது வேர்களை தேடிச் செல்லும் ஆவலை நம்மிடம் கூட்டும். நாம் பிறந்த வீடு, திருமுழுக்கு பெற்ற கோவில், பயின்ற பாலர் பள்ளி இவற்றை காண்பதற்கு மேற்கொள்ளும் பயணத்தில் குடும்பத்தையும் உடன் அழைத்துச் சென்றால் அவர்களுக்கு நாம் கதை கதையாக சொல்லி மகிழ்வோம் இல்லையா? நாம் வேர்விட்டு வளர்ந்த இடங்களை காணும்போது நமது கண்களில் தெரியும் ஒளி, கண்களின் ஓரத்தில் சின்னதாக உருவாகும் ஈரக்கசிவு, இவையெல்லாம் நமது பயணத்தை ஒரு புனித பயணமாக மாற்றும். அன்பு நெஞ்சங்களே, முதல் பிறந்த நாள், பள்ளியில் முதல் நாள், முதல் சைக்கிள் சவாரி, முதல் கிணற்று குளியல், முதல் வெளியூர் பயணம் என்று நாம் அசைப்போடும் முதல் அனுபவங்கள் எல்லாமே பெரும்பாலும் மனதை நிறைவடைய செய்கின்றன. விவரம் தெரிந்து நாம் முதன் முதலாக கோவிலுக்கு சென்றது இந்த முதல் அனுபவங்களிலே ஒரு தனி இடம் வகிக்க வாய்ப்பு உண்டு. அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்துவ மறை என்ற குழந்தை முதல் முதலாக வெளிப்படையாக கோவிலுக்கு சென்ற அற்புத அனுபவத்தை கொண்டாட இந்த ஞாயிறு நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இந்த குழந்தைக்கு ஏறத்தாழ 300 வயதான பிறகே இந்த அனுபவம் கிடைத்தது. அதுவரை கிறிஸ்துவ மறை என்ற குழந்தைக்கு இவ்வுலகில் வரவேற்பு கிடைக்கவில்லை. வழிபடுவதற்கு இடமின்றி அச்சத்துடன் அடைபட்ட அறைகளில், குகைகளில் இரகசியமாக இறைவனை வணங்கி வந்தது அந்த குழந்தை. கிபி 324 ஆண்டு நவம்பர் 9 தேதி கிறிஸ்துவ வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த பெருநாள். அன்று திருத்தந்தை புனித முதலாம் சில்வெஸ்டர் அவர்கள் ரோம் நகரில் எழுப்பப்பட்டிருந்த புனித மீட்பர் ஆலயத்தை அர்ச்சித்தார். அந்த ஆலயம் பிற்காலத்தில் திருமுழுக்கு யோவான், நற்செய்தியாளர் யோவான் இவர்களின் பெயர்களையும் இணைத்து புனித ஜான் லாத்தரன் பசிலிக்கா பேராலயம் என்று அழைக்கப்பட்டது. அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்துவ மறையின் முதல் கோவிலாக, தாய் ஆலயமாக திகழும் இந்த பேராலயத்தின் அர்ச்சிப்பு திருநாளை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அன்புள்ளங்களே, கோவில் அர்ச்சிப்பு என்பது ஒரு சிறப்பான நாள் என்றாலும் புனித ஜான் லாத்தரன் பசிலிக்கா பேராலயத்தின் அர்ச்சிப்பு என்பது வரலாற்று சிறப்புமிக்க திருநாள். இந்த சிறப்பை புரிந்து கொள்ள கிறிஸ்துவ வரலாற்றில் இரத்தம் தோய்ந்த முதல் 3 நூற்றாண்டுகளை நினைவில் கொணர்வது உதவும். இயேசு அடைந்த கொடுமையான கல்வாரி கொலைக்கு பின் யூதர்களும் ரோமையரும் இயேசுவின் சீடர்களையும் கிறிஸ்துவர்களையும் வெறியுடன் வேட்டையாடி வந்தனர். எனவே கிபி 4 நூற்றாண்டின் துவக்கம் வரை கிறிஸ்துவர்கள் தங்கள் அடையாளங்களை வெளியிடவும் வழிபாடுகளை மேற்கொள்ளவும் அஞ்சியிருந்தனர். நண்பர்களின் இல்லங்களில் அல்லது பூமிக்கடியில் தோண்டப்பட்ட குகைகளில் அவர்கள் தங்கள் வழிபாடுகளை நடத்தி வந்தனர். 306 ஆண்டு ரோமைய பேரரசராக பதவியேற்ற கான்ஸ்டன்டைன் அவர்கள் தன் அன்னை புனித ஹெலனா அவர்களின் தூண்டுதலால் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக நடைபெற்ற கொடுமைகளை முடிவுக்கு கொணர்ந்தார். 313 ஆண்டு பேரரசர் கான்ஸ்டன்டைன் அவர்கள் வெளியிட்ட மிலான் அறிக்கை வழியே கிறிஸ்துவ மதம் ஏனைய மதங்களைப் போலவே உரிமைகள் பெற்ற மதம் என்றும், கிறிஸ்துவர்கள் இனி தயக்கமின்றி தங்கள் மதத்தை பின்பற்றலாம் என்றும் அவர் உறுதி கூறினார். அன்புள்ளங்களே, மத வெறியர்களுக்கு அஞ்சி பதுங்கி கிடந்த கிறிஸ்துவர்கள் இந்த அறிக்கையை தொடர்ந்து துணிந்து வெளியேறி தங்கள் இறைவனுக்கென முதல் கோவிலை எழுப்பி அதை 324 ஆண்டு நவம்பர் 9 தேதி அன்று அர்ச்சித்தனர். எனவே இந்த அர்ச்சிப்பு திருநாள் ஒரு கட்டிடமாக உயர்ந்த கோவிலின் அர்ச்சிப்பு மட்டுமல்ல, கிறிஸ்துவர்கள் என்ற சமுதாயமும் ஒரு கோவிலாக உயர்ந்து நின்றதை கொண்டாடும் திருநாள். மதவெறியை வென்று மத சுதந்திரத்தை பறைசாற்றும் ஒரு திருநாள். அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்துவர்களுக்கு கிடைத்த மத சுதந்திரத்தை கொண்டாடும் இந்த நன்னாளில் நாம் வாழும் 21ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவ அடையாளங்களை மறைத்து அல்லது வழிபாடுகளில் ஈடுபட அஞ்சி மறைந்து வாழும் கிறிஸ்துவர்களை எண்ணி பார்க்கின்றோம். உன்னதமான மதங்களின் பெயரையும் ஆண்டவன் பெயரையும் தவறாக பயன்படுத்தி அடிப்படைவாதிகள் வன்முறைகளை வளர்த்து வருகின்றனர். அன்பு நெஞ்சங்களே, உலகில் சமய சுதந்திரம் எந்நிலையில் உள்ளது என்ற உலக அறிக்கையை எயிட் டு த சர்ச் இன் நீட் என்ற ஒரு பிறரன்பு பணி அமைப்பை சேர்ந்தவர்கள் நவம்பர் 4ஆம் தேதி என்று வெளியிட்டனர். இந்த அறிக்கையின்படி உலகில் உள்ள 196 நாடுகளில் 116 நாடுகள் சமய சுதந்திரத்தை பல வழிகளில் இழந்துள்ளன என்றும், இவற்றில் 20 நாடுகள் மதவெறி கொடுமைகளை அதிகமாக அனுபவித்து வருகின்றன என்றும் தெரிய வருகின்றது. மதம் சார்ந்த வன்முறைகள் எழும்போது வழிபாட்டு தலங்களே தாக்குதல்களின் முதல் இலக்காகவும் அமைகின்றன. அன்புள்ளங்களே, 300 ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவித்து வந்த வன்முறைகளிலிருந்து விடுதலை பெற்று முதல் முறையாக வழிபாட்டு உரிமையை கொண்டாடிய கிறிஸ்துவர்களை நினைவில் கொள்ளும் இந்த திருநாள் அன்று சமய சுதந்திரத்தை இழந்து தவிக்கும் மக்களுக்கும் அவர்களை துன்புறுத்தும் அடிப்படைவாதிகளுக்கும் அரசுகளுக்கும் இறைவன் நல்வழி காட்ட வேண்டும் என்று மன்றாடுவோம். எனது அருமை அன்புள்ளங்களே, இந்த ஞாயிறு நாம் கொண்டாடும் பெருவிழாவுக்கு வழங்கப்பட்டுள்ள 3 வாசகங்களும் ஆலயம் என்ற கருத்தை மையப்படுத்தியுள்ளன. அடிமைத்தனத்தில் துன்புறும் மக்களுக்கு ஆலயத்தையும் அங்கிருந்து புறப்படும் நதியையும் இறைவாக்கினர் எசேக்கியேல் நம்பிக்கை தரும் அடையாளங்களாக காட்டுகின்றார். அடிமைத்தனத்தில் இருப்போர் மீண்டும் விடுதலை பெற்று தங்கள் கோவிலுக்கு செல்ல முடியும் என்றும், அந்த கோவிலிலிருந்து புறப்படும் 6 அனைத்தையும் வாழச் செய்யும் என்றும் இறைவாக்கினர் கூறுவது நிறைவு தரும் வார்த்தைகள்.
இறைவாக்கினர் எசேக்கியேல் பிரிவு 47. ஆண்டவரின் தூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன். இந்த 6 பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் 2 மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா.
அன்புள்ளங்களே, மதவெறியால் இன்றைய உலகில் பெருக்கெடுத்து ஓடும் இரத்த ஆறுகள் காய்ந்து அங்கு அமைதி ஆறாக பெருக வேண்டும். மதவெறி செயல்களுக்கு உள்ளாகி வரும் அப்பாவி மக்கள் இறைவாக்கினர் எசேக்கியேல் கூறும் இந்த வார்த்தைகளால் ஓரளவு நம்பிக்கை பெற வேண்டும் என்று இறைவனை மன்றாடுவோம். அப்பாவி மக்கள் கொள்ளும் நம்பிக்கையால் உலகம் முற்றிலும் மாறிவிடும் என்று கற்பனை செய்வது நடைமுறை வாழ்வாகாது. வெறுப்பு என்ற இருள் சூழ்ந்திருந்தாலும் அதன் நடுவே நம்பிக்கை நம்மை வழிநடத்த வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம்பிக்கையின் ஒளி என்ற சுற்றுமடலில் கூறியுள்ள வார்த்தைகள் நடைமுறை வாழ்வுக்கு தேவையான நம்பிக்கையை தருகின்றது. திருத்தந்தை வழங்கிய நம்பிக்கை வார்த்தைகள் இதோ.
நம்பிக்கை என்பது அனைத்து இருளையும் துரத்தி அடிக்கும் ஒளி அல்ல, மாறாக இரவில் நாம் மேற்கொள்ளும் பயணத்தில் நமது காலடிகளுக்கு வழிகாட்டுவதற்கு போதுமான ஒளி இது. துன்புறுவோருக்கு அனைத்தையும் விளக்கும் வகையில் கடவுள் பதில் சொல்வதில்லை. துன்புறுவோருடன் தானும் இருக்கின்றேன் என்ற உணர்வை தருவதே கடவுள் தரும் பதில்.
தரிசனம் நாடி தவிப்பவர் கோடி தலைவா வருவாயா, கருணை தருவாயா.
எனது அருமை அன்புள்ளங்களே, இயேசு எருசலேம் கோவிலை சுத்தம் செய்யும் கடுமையான காட்சி கோவில் அர்ச்சிப்பு திருநாளன்று நமக்கு நற்செய்தியாக தரப்பட்டுள்ளது புதிராக தெரிகின்றது. கோவிலுக்கு சென்றால் நாம் தூய்மை பெறலாம் என்ற எண்ணம்தான் நம்மில் பலருக்கு உண்டு, இல்லையா? ஆனால் இங்கோ இயேசு கோவிலை தூய்மைப்படுத்துகின்றார். என் தந்தையின் இல்லத்தை சந்தை ஆக்காதீர்கள் என்று இயேசு அன்று விடுத்த கட்டளை இன்றும் நம் கிறிஸ்துவ சமுதாயத்தின் மீது விழும் ஒரு சாட்டையடி என்பதை உணர்வது நல்லது. கோவில் கடவுள் என்ற புனித அம்சங்களை வியாபாரப் பொருட்களாக மாற்றுவது அன்று மட்டுமல்ல அன்பர்களே, இன்றும் பல கோவில்களில் சிறப்பாக புகழ்பெற்ற திருத்தலங்களில் நிகழ்ந்து வருகின்றது. வர்த்தக சந்தைகளாக மாறியுள்ள இந்த திருத்தலங்களில் இறைமகன் இயேசு சாட்டையுடன் நுழைந்து அங்கு செழித்து வரும் வர்த்தகத்தை விரட்டி அடித்து புனிதத்தை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் என்று மன்றாடுவோம். அதேபோல் அன்பர்களே, தனிப்பட்ட வாழ்வில் நாம் ஏன் கோவிலுக்கு செல்கிறோம் என்ற கேள்வியை இன்று எழுப்புவது அவசியம். நான் இதை செய்கிறேன், நீர் இதை செய்யும் என்ற வர்த்தக ஒப்பந்தங்களாக நமது ஜெபம், வழிபாடு ஆகியவை மாறி வருகின்றனவா என்பதை ஒரு ஆன்ம ஆய்வாக இன்று நாம் மேற்கொள்ளலாம். வர்த்தக வியாபார மனநிலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவனை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்து மனநிறைவு பெற்று வருவதை நமது வழிபாடுகளின், ஜெபங்களின் முதன்மை நோக்கமாக மாற்ற நாம் முயல்வோம். அன்புள்ளங்களே, கோபக் கனல் தெரிக்க இயேசு எருசலேம் கோவிலை தூய்மைப்படுத்திய போது அவர் எந்த அதிகாரத்தில் இவற்றை செய்கிறார் என்ற கேள்வி எழுந்தது. இயேசு அந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல், இந்த கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்ற சவாலை அவர்கள் முன் வைத்தார். இதை குழந்தைத்தனமான சவாலாக நாம் பார்க்கலாம், அல்லது கடவுள் மீது இயேசு கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் கருதலாம். இயேசு கூறிய அந்த கோவில் அவரது உடல் என்றும் யோவான் தன் நற்செய்தியில் குறிப்பிடுகின்றார். முற்றிலும் தகர்க்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்ட அந்த கோவிலை கடவுள் 3 நாட்களில் மீண்டும் கட்டி எழுப்பினார். கடவுளால் கட்டி எழுப்பப்பட்ட அந்த கோவிலில் வியாபாரங்கள் கிடையாது, கடவுளை விலை பேச முடியாது, வரியோர், செல்வந்தர், பாவி, புண்ணியன், யூதர், புற இனத்தவர், ஆண் பெண் என்ற எந்த பாகுபாடுகளும் இல்லாமல் அனைவரும் இந்த கோவிலில் இறைவனை எந்த தடையும் இல்லாமல் கண்ணாரக் கண்டு நிறைவடையலாம். இறுதியாக அன்புள்ளங்களே, மனித வரலாற்றில் மத சுதந்திரத்தை பொன்னெழுத்துக்களால் பொறித்த புனித ஜான் லாத்தரன் பசிலிக்கா பேராலய அர்ச்சிப்பு பெருவிழாவன்று இந்த உலகில் அனைவரும் அனைத்து சுதந்திரமும் பெற்று மகிழும் புத்தம் புது பூமி ஒன்றை இறைவன் நமக்கு உருவாக்க வேண்டும் என்று உருக்கமாக மன்றாடுவோம்.
வெறி என்னும் அறியாமை விலகிடும் போது மதம் யாவும் தருவதும் தரிசனமே. எதிர்வாதம் பிடிவாதம் நின்றிடும் போது திருநூறில் தெரிவதும் தரிசனமே. களங்கமில்லாமல் வழிபடும் போதும் உந்தன் தரிசனமே. நேர் வழியினில் செல்லும் வாழ்க்கையெல்லாமே உந்தன் தரிசனமே. கலையில் மடை திறந்தால் பெரும் வெள்ளம் ஓடி வரும். இதயம் விழி திறந்தால் உன் தரிசனம் கூடி வரும். தரிசனம் நாடி தவிப்பவர் கோடி தலைவா வருவாயா. கருணை தருவாயா.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.